சிக்கலான வேத பகுதிகள் என்ற தலைப்புல நாம் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 15 வசனத்தை பார்க்க ஆரம்பித்தோம். அந்த வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவார். இப்ப இத வந்து பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரிந்தாலும் இதை விளங்கிக் கொள்வதற்கு நம்ம முழு அதிகாரத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி இந்த வசனம் எதை விளக்குகிறது, எந்த விதமான போதனையை தருகிறது நம்ம ஆராய ஆரம்பித்த பொழுது இந்த வசனம் வேதத்தில் அமைந்து காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் உண்டானது. அப்படி இந்த வசனம் அமைந்திருக்கும் சந்தர்ப்பத்தை ஆராயாமல் இந்த வசனத்திற்கான சரியான விளக்கத்தை அடைய முடியாது. ஆகவே 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தின் உள்ளடக்கத்தை நம்ம விரிவாக கடந்த தடவை ஆராய்ந்தோம். அந்த முயற்சிய ஆங்கிலத்தில் எக்ஸஜெட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சாப்டரை நம்ம அதுதான் செய்தோம். அப்படி செய்வது ரொம்ப அவசியமானது. அந்த விளக்கத்தை இதுவரை கேட்டுக்காதவர்கள் யூடியூப்ல அது இருக்கு, அதை நீங்க கேட்கலாம். அப்ப நம்ம இதுவரை என்ன செய்திருக்கிறோம் என்பதை சுருக்கமாக சொல்லி ஆரம்பிக்கிறேன். முதலாவது, ஒரு நல்ல ஆங்கில மொழிபெயர்ப்ப இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கிற பொழுது அந்த அதிகாரத்துல 12 இடைச்சொற்கள், இணைப்பு வார்த்தைகள்னு சொல்லுவாங்க தமிழ் கிராமரின் படி, அதுக்கு பேரு இடைச்சொற்கள். இந்த 12 இடைச்சொற்கள் இருக்கின்றன, ஆங்கிலத்துல கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஆனா அந்த இடைச்சொற்கள் 3 மட்டும்தான் தமிழ் மொழிபெயர்ப்புல பழைய திருப்புதல்ல இருக்கிறது. அதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த இணைப்பு வார்த்தைகளே வசனங்களை இணைத்து பவுல் எந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் என்பதை நம்ம விளங்கும்படியாக செய்கின்றன. இந்த இடைச்சொல் எடுத்து விட்டால், அது இருக்கிற அந்த சொற்களை எடுத்து விட்டால், ஒரு கழுத்துல போடுற ஒரு செயின்ல இருக்கிற ஒரு 4-5 லிங்க் எடுத்துட்டா எப்படி அது செயினா இருக்காதோ அந்த மாதிரி அந்த வேத பகுதி அமைந்துவிடும். அந்த மாதிரி அந்த இணைப்பு வார்த்தைகளை, இடை சொற்களை மொழிபெயர்க்காம விடுவது கர்த்தருடைய வேதம் பரிசுத்தாவியினால ஊதி தள்ளப்பட்டு இருக்கிறது என்ற சத்தியத்துக்கு ஊறு விளைவித்து விடுகிறது. அதாவது தி டாக்ட்ரின் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், ஒவ்வொரு வார்த்தையும் அவரால் இன்ஸ்பயர் பண்ணி கொடுக்கப்பட்டது. அதை நம்ம பொறுப்பு இல்லாம வேதத்திலிருந்து அகற்றிவிடக் கூடாது. ரெண்டாவது, இந்த இடைச்சொற்களை பின்பற்றி இந்த அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அது 2 முக்கிய இடைச்சொற்கள் அதிகாரத்தின் 1வது வசனத்திலையும் 8வது வசனத்திலையும் வந்து இந்த அதிகாரத்துல 2 பிரிவுகள் இருப்பதை காட்டுகின்றன. முதல் பிரிவு 1வது வசனத்திலிருந்து 7வது வரையும், 2வது பிரிவு 8வது வசனத்திலிருந்து 15 வரையும். 1வது பிரிவு யாருக்கு ஜபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, 2வது பிரிவு யார் ஜபிக்க வேண்டும் என்று விளக்குவத பார்க்கலாம். அப்ப அந்த 1வது வசனத்துல இருந்திருக்க வேண்டிய ஆகவே என்ற அவசியமான ஒரு இடைச்சொல் தமிழ் மொழிபெயர்ப்புல வரவில்லை. ஆகவே 8வது வசனத்தில் அன்றியும் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, அதுவும் முக்கியமான இடைச்சொல். இந்த இடைச்சொற்கள் 2 இந்த 2 பகுதியும் இணைப்பதோடு அதற்குள்ள பிரித்தும் காட்டுகிற பணியை செய்கின்றன. 3வதாக, இந்த பகுதி முழுவதும் திருச்சபையில் சபை மூப்பர்களால் வழிநடத்தப்பட்டு கூடி வருகிற பொழுது நடக்க வேண்டிய ஜெப கூட்டம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை விளக்குகின்றன. இது சபை ஜெப கூட்டம் பற்றியது என்பதற்கான ஆதாரங்களை நான் கொடுத்தேன். அதாவது இந்த நிருபம் முழுவதும் திமோத்தேயு அப்போஸ்தல பிரதிநிதியாக இருந்த அப்போஸ்தல அதிகாரத்தோடு திருச்சபையில் நடைமுறையில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டிய விஷயங்களை விளக்குகிறார். அதை வந்து சபை நடத்தாம இருக்க முடியாது. இது சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபம். அதே போலத்தான் 2 தீமோத்தேயும் தீத்துவம் கூட. ஆகவே இந்த 2வது அதிகாரம் சபை ஜெப கூட்டம் பற்றியது. 2வது, 8வது வசனத்தில் வரும் வார்த்தை பிரயோகமான எல்லா இடங்களிலேயும் என்பது பொதுவாக எல்லா இடத்தையும் குறிக்கிற ஒரு வார்த்தை பிரயோகம் இல்லை. அது வந்து சபையை குறிக்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகம். அப்ப அந்த வார்த்தை பிரயோகம் திருச்சபை கூடி வருகின்ற எல்லா இடங்களையும் குறிக்கிறது. எங்கெங்கெல்லாம் சபை கூடி வருகிறதோ அந்த இடங்களை குறிக்கிறது. இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை புதிய ஏற்பாட்டில் பவுல் பயன்படுத்தி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 14:26 அவர் வென் யூ கம் டுகெதர் என்று சபை கூடி வருதலை பற்றி சொல்லுகிறார். நீங்கள் கூடி வரும் பொழுது என்று. இது பல தடவைகள் ஒன்னு குருந்தியரில் காணப்படும் சபையை குறித்த வார்த்தை. சபை என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இப்படியாக சபையை குறித்து குறிப்பிடுவது பவுலினுடைய வழக்கம். ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாரு, நீங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது அப்படின்னு தமிழ்ல இருக்கிறது. இது சபை கூடி வருதலை குறிக்கிறது. இப்ப ஒன்னு குருந்தியர் 14 அதிகாரம் 23 எடுத்தா அதுல ஆகையால் சபையாரெல்லாம் ஏகமாய் கூடி வந்து என்று இருக்கிறது. இது 26 வசனம் சபை கூடி வருதலைத்தான் குறிக்கிறது என்பதை விளக்குகின்றது. இப்ப இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகத்தை 1 Corinthians 11:17 காண்கிறோம். அங்கு நீங்கள் கூடி வருகுதல் அப்படியாக இருக்கிறது. நீ அதே அதிகாரத்துல 20 வசனத்திலையும் பார்க்கிறோம், நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது. அப்ப இந்த வசனம் அமைந்து காணப்படும் பகுதி இது சபையைத்தான் குறித்து விளக்குகிறது என்பதை நமக்கு தெளிவாக்குகிறது. ஏனென்றால் இதற்கு அடுத்த வசனம் சபை கூடி வருகிற பொழுது எடுக்க வேண்டிய திருவிருந்தை பற்றி விளக்குகிறது. 1 Corinthians 11 ஆகவே இது சபை கூடி வருகிற பொழுது நடத்த வேண்டிய ஜெப கூட்டத்தை பற்றி இங்கு பேசுகிறது. நீ 4 அடுத்ததாக 1 வசனம் யார் யாருக்காக திருச்சபை ஜெப கூட்டத்தில் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற விளக்கத்தை கொடுக்கிறது. ஆனா இன்னைக்கு எந்த சபையிலுமே இந்த முறையில் ஜெபிப்பதில்லை. எந்தவித ஒழுங்கும் இல்லாமல் கண்ணா பின்னா என்று எவரும் தாங்கள் நினைத்தபடி ஜெபிப்பதே வழக்கமாக இருக்கிறது. இயேசு மத்தேயு 6 அதிகாரத்திலும் பவுல் இந்த இடத்திலும் திருச்சபை கூட்டங்களில் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்ற விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம நினைச்சபடி செய்யக்கூடாது, வேதம் வழிநடத்துகிறபடி அது செய்யப்பட வேண்டும். 5 2 பிரிவை ஆரம்பித்து வைக்கும் 8 வசனம் திருச்சபை கூடி வரும்போதும் திருச்சபை கூட்டம் நடக்கும் போதும் ஆண்கள் மட்டுமே ஜெபிக்க வேண்டும் என்று விளக்குகிறது. அதில் அன்றியும் புருஷர்கள் என்ற வார்த்தை ஆண்களை குறிக்கின்ற மேல் ஜெண்டர், ஆண் பாலிலே வந்திருக்கின்ற வார்த்தை. இந்த புருஷர்கள் என்ற வடமொழி வார்த்தைக்கு ஆண்கள் என்ற அர்த்தம். ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் இது மென் என்று ஆண் பாலில் இருக்கிறது. ஆகவே சபை கூடி வரும் எல்லா இடங்களிலும் ஆண்கள் மட்டுமே ஜெபிக்க வேண்டும். இன்று காணப்படுகிற ஆண் பெண் சமத்துவ வாட்டுப்பாடும் சமுதாயத்துக்கு இது ஒத்து போகிறதா இல்லாவிட்டாலும் கர்த்தரின் வார்த்தை இதைத்தான் செய்யும்படி சபைகளுக்கு உத்தரவிடுகிறது. அதுவும் பவுல் இங்க என்ன சொல்லுகிறார், ஐ வில் யூ டூ திஸ், அதாவது ஐ வாண்ட் யூ டு டூ திஸ். அது வந்து ஒரு அதிகாரபூர்வமான ஒரு வலிமையான வார்த்தை பிரயோகம். அதாவது இந்த வார்த்தை கிரேக்க மொழியில தூலமாய் அப்படின்னு இருக்கு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, உறுதியான தீர்மானத்தோடும் வைராக்கியத்தோடும் கவனத்தோடும் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறேன் என்பதை உறுதியா பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறதை குறிக்கின்ற வார்த்தை பிரயோகம். அதை தான் யூஸ் பண்ணி இருக்கிறார், ஐ வில் யூ டூ திஸ் என்று. இன்னொரு விதத்துல கூற போனால் பவுலின் திருச்சபை நடவடிக்கைகள் பற்றிய போதனைகள் அப்போஸ்தல அதிகாரத்துடன் வருவதை இது காட்டுகிறது. ஆகவே தமிழ் மொழிபெயர்ப்பான அங்க அந்த 8 வசனம் இறுதியில விரும்புகிறேன் என்று இருப்பது மிகவும் பலவீனமான ஒரு மொழிபெயர்ப்பு. இங்கே பவுல் தன்னுடைய சொந்த விருப்பத்தை தெரிவிக்கவில்லை. அப்படியானால் அதற்குரிய வேறு கிரேக்க வார்த்தையை அவர் பயன்படுத்தி விடுகிறார். ஹெலோ என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர் அதை பயன்படுத்தவில்லை. இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தை சபை சம்பந்தமான அவருடைய முடிவான திட்டத்தை குறிக்கிறது. இதுவே இந்த 2 அதிகாரத்திற்கான சந்தர்ப்பத்தை பற்றிய விளக்கம். இனிமே நாம் தொடர்ந்து இந்த 8 வசனத்திலிருந்து 15 வசனம் வரையும் பார்க்கலாம். ஆகவே நீங்க உங்க வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்வது ரொம்ப அவசியம். பல வசனங்களை நாம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்ப முதலாவது இந்த அதிகாரத்தின் 2 பகுதியை பார்க்கிற பொழுது திருச்சபையில் ஜெபிக்கும் போது யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை முதல் 2 ஆரம்பத்தில் 1 பகுதியில் விளக்கிவிட்டு அவர்கள் ஆண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை 8 வசனத்தில் விளக்கிய பவுல் அதுக்கு பிறகு 9 வசனத்திலிருந்து 15 வரையில் பெண்கள் சபையில் வகிக்க வேண்டிய இடத்தை பற்றி விளக்க ஆரம்பிக்கிறார். ஜெபம்தான் பொதுவான சப்ஜெக்டாக இருந்த பொழுதும் அதை சொல்லி அந்த யார் யார் ஜெபிக்க வேண்டும் என்று வருகிற பொழுது அவர் பெண்களை பற்றியும் ஆண்களை பற்றியும் பேச வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இப்ப பெண்கள் சபையில் வைக்க வேண்டிய பணியை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன் ஆண்கள் ஜபிக்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். ஆகவே ஒன்பதாவது வசனம் என்ன சொல்லுகிறது? ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது என்று அது ஆரம்பிக்கிறது. இது அழுத்தமாக இருக்க வேண்டிய விதத்துல மொழிபெயர்க்கப்படவில்லை. இந்த வசனம் ஆங்கிலத்தில் இருக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ண அதே போல என்று ஆரம்பிக்க வேண்டும். அதாவது இன் லைக் மேனர் ஆல்சோ, அதான் ஆங்கிலத்தில் இன் லைக் மேனர் ஆல்சோ, அது அதே போலன்னு தமிழ்ல மொழிபெயர்க்கலாம். ஆனா அது ஒன்பதாவது வசனத்துல தமிழ் மொழிபெயர்ப்புல கைவிடப்பட்டு இருக்கிறது, சரிங்களா? ஆகவே அதே போல அல்லது அதே வகையில் பெண்களும் என்று இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஸ்திரீகள் என்ற வடமொழி வார்த்தைக்கு பெண்கள் என்ற அர்த்தம். திருச்சபையில் ஆண்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை ஏற்கனவே விளக்கிவிட்ட பவுல் இப்பொழுது திருச்சபையில் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவருடைய பங்கு என்ன என்பதையும் ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரையும் விளக்க போகிறார். பதினைந்தாம் வசனத்துல பிள்ளை பேரு பற்றி குறிப்பிட்டு இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். பதினைந்தாம் வசனத்தில் பவுல் ஏன் பிள்ளை பேற்றை பற்றி விளக்கி இருக்கிறார் என்றும் அதற்கும் ரட்சிப்புக்கும் என்ன தொடர்பு என்பதையும் தெரிந்து கொள்வதற்கு முன்பு அதை நோக்கி நம்மை வழி நடத்துகின்ற பெண்களை பற்றி ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதினாலாவது வசனம் வரையும் உள்ள வசனங்களை நம்ம ஆராய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்பதாம் வசனத்திலும் பத்தாம் வசனத்திலும் தரக்கப்பட்டிருக்கும் விளக்கங்களை அறிந்து கொள்ள முதலில் அந்த வசனத்தின் வசனத்தில் முக்கியமான வினைச்சொல் என்ன என்பதை கவனிக்க வேண்டும். இந்த ஒன்பது பத்து வசனங்கள் ஒரு நீண்ட வசனம், அது லேசுல அதை டிரான்ஸ்லேட் பண்றது தமிழ் மொழியில. இந்த ஒன்பது பத்துலயும் ஒரே ஒரு வினைச்சொல் மட்டும்தான் காணப்படுகிறது. ஆங்கிலத்தில் ஒரு வேர்ப் என்று சொல்லுவார்கள். அந்த வினைச்சொல்ல கண்டுபிடித்து அதை மனசுல வைத்து இந்த வசனங்கள் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அந்த வசனங்களை இப்ப பார்ப்போம். ஒன்பதும் பத்தும் ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னிலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நக்கிரியைகளாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இப்ப இது ஒரு மொழிபெயர்ப்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு, சரிங்களா? அதுக்குனால என்னுடைய மொழிபெயர்ப்பு கொடுக்கிறேன். இங்க கிரேக்கத்திலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டு அது சரியான விதத்துல இருக்கும்படியாக இது தமிழ்ல மொழிபெயர்த்தாகும். அது இப்படிதான் இருக்கணும். அதே போல பெண்களும் அலங்கரிக்கும் போது இன்க்ளோதிங், அதே போல பெண்களும் அலங்கரிக்கும் போது மயிரை பின்னுதலினாலாவது தங்கத்தினாலோ முத்துக்களாலோ விலைமதிப்புள்ள உடைகளாலோ அல்லாமல் அலங்காரமான விதத்தில், கோஸ்மியோ என்ற கிரேக்க வார்த்தைக்கு அதான் அர்த்தம், அலங்காரமான விதத்தில் கண்ணியத்தோடும் சுய அடக்கத்தோடும் தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற பெண்களுக்கு பொருத்தமான விதத்தில் நற்கிரியைகளால் அலங்கரிக்க வேண்டும். ரொம்ப மாறி இருக்கு இல்லையா? நீங்க நான் இப்ப வாசிக்கிறேன், நீங்க உங்க இதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே போல அது தமிழ் மொழி பேசல வரல. பெண்களும் அலங்கரிக்கும் போது மயிரை பின்னுதலினாலாவது தங்கத்தினாலோ முத்துக்களினாலோ விலைமதிப்புள்ள உடைகளாலோ அல்லாமல் அலங்காரமான விதத்தில் கண்ணியத்தோடும் சுய அடக்கத்தோடும் தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற பெண்களுக்கு பொருத்தமான விதத்தில் நற்கிரியைகளால் அலங்கரிக்க வேண்டும். இப்ப இங்கிலீஷ்ல நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன்ல இப்படி இருக்குது, யாருக்கும் பயனா இருந்தா அதனால வாசிக்கிறேன். லைக் வைஸ் ஐ வாண்ட் விமென் டு அடோன் தெம்செல்ஸ் வித் ப்ராப்பர் க்ளோதிங் மாடஸ்ட்லி அண்ட் டிஸ்க்ரீட்லி, not with braided hair and gold or pearls or costly garments. இப்ப இதுல ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து பார்ப்போம். முக்கியமான வார்த்தைகள் நான் முதல்லயே சொன்ன ஆரம்பத்துல வாசித்தேன். அதே போல பெண்களும் அலங்கரிக்கும் போது கட்டாஸ்டோலே அப்படின்னு சொல்லுகிற ஒரு கிரேக்கவாத வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அலங்கரிக்கும் போது என்பது முக்கியமான வார்த்தை. இதுல இந்த வார்த்தைக்கு எழுத்துப்பூர்வமா ஒரு நீண்ட அங்கி என்ற அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. இந்த வசனத்துல இது அலங்காரத்தோடு இருக்கின்ற பெண்களின் பொதுவான தோற்றத்தை குறிக்கும் விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இது அதே போல பெண்களும் அலங்கரிக்கும் போது, அலங்கரிக்கிற போது அவங்க எடுத்துக்கொள்ளுகிற நடவடிக்கைகள் எப்படி பொதுவான ஒரு தோற்றத்தில் இருக்கிறார்களோ அதை குறிக்கிறது. நீ அடுத்த வசனம் அடுத்த வார்த்தையில முக்கியமானது அலங்காரமான விதத்தில். அப்ப அத நான் ஒரு முக்கியமான ஒரு கிரேக்க வார்த்தையை அப்படி மொழிபெயர்த்திருக்கிறேன். அதாவது அலங்கரிக்கும் போது அதை அலங்காரமான விதத்தில் செய்யணுங்கிறார் பவுல். ஆங்கிலத்தில் டோன் தெம்செல்வ்ஸ் வித் ப்ராப்பர் க்ளோதிங் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கிரேக்க வார்த்தைக்கு மரியாதைக்குரிய என்ற அர்த்தமும் இருக்கிறது. ஆனா அதுதான் இந்த பிரதான அர்த்தம் அல்ல. அப்ப கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இதை வந்து மாடஸ்ட் என்று மொழிபெயர்த்திருக்கிறது. அதாவது பவுல் கிறிஸ்தவ பெண்களை பார்த்த அலங்காரத்தில் அடக்கி வாசியுங்கள் என்று இந்த இடத்துல அவர் சொல்லல. இந்த இடத்தில் பவுல் என்ன செய்திருக்கார், வார்த்தை சிலம்பம் ஆடி இருக்கிறார். அப்படித்தான் லென்ஸ்கி ஹென்ரிக்சன் ஆகிய விரிவுரை விளக்க விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. அதாவது இந்த வார்த்தை பிரயோகத்தை எழுத்துப்பூர்வமாக ஆங்கிலத்தில் சொல்வதானால், ஐ வாண்ட் விமின் டு அடோன் தெம்செல்வ்ஸ் இன் அடோனிங் க்ளோத்ஸ். அப்ப ரெண்டு தரம் அடோன் வருது. அப்படிதான் பவுல் செஞ்சிருக்கிறார். ஒரு வார்த்தை சிலம்பம் விளையாடி இருக்கிறார். அதாவது அந்த கொஸ்மியோ என்ற கிரேக்க வார்த்தையும் அதே வார்த்தை குடும்பத்திலிருந்து வருகிற கொஸ்மெயின் என்ற கிரேக்க வார்த்தையும் சேர்த்து இந்த வார்த்தை பிரயோகத்தில் அவர் பவுல் பயன்படுத்தி இருக்கிறார். இது ரெண்டும் ஒரே ஃபேமிலி ஆஃப் வேர்ட்ஸ், ஒரே வார்த்தை குடும்பத்திலிருந்து வருகிறது. கொஸ்மெயின் என்ற வார்த்தை இதுக்கு அடுத்தபடியா மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல அதுக்கு வந்து யோக்கியதையுள்ளவன் சொல்லியிருக்கு. இப்ப அது மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ்ல 1950கள் காலப்பகுதியில் என்ன அர்த்தமோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு யோக்கியமானவன்னா ஒழுக்கமானவன், நேர்மையானவன் சொல்லுவாங்க. ஆனா 1 தீமோத்தேயு 2:9 இது வந்து அலங்காரமான விதத்தில் என்று விசுவாசத்துக்கு தகுந்த விதத்தில் அட்ராக்டிவாக உடை எடுப்பதை பத்தி இங்க சொல்லுகிறது. அதனாலதான் அது அலங்காரமான விதத்தில் நான் இங்க மொழிபெயர்த்திருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல பார்க்கணும், அலங்காரமான விதத்தில் ஒரு அட்ராக்டிவா சரியான பொருத்தமான விதத்தில் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக நாம பிச்சைக்காரர்களை போல உடை உடுத்தணும்னு வேதம் எங்கேயுமே சொல்லல. பவுலும் அதை சொல்ல மாட்டார். அலங்கரிக்கும் போது பார்த்துட்டோம், அலங்காரமான விதத்தில் பார்த்துட்டோம், இனி அலங்கரிக்க வேண்டும். இதுதான் இங்கு உள்ள வினைச்சொல். இந்த 9-10 வசனங்கள்ல வர்ற வினைச்சொல் அலங்கரிக்க வேண்டும், கொஸ்மெயின் என்ற கிரேக்க வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு அந்த உலகத்தை குறிக்கின்ற கிரேக்க வார்த்தையோட தொடர்புடையது. கொஸ்மாஸ் என்று சொன்னா உலகம்னு அர்த்தம். அப்ப இந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் நம்ம பயன்படுத்துற ஆண்கள் பெண்கள் பயன்படுத்துவாங்க இந்த ஆங்கில வார்த்தை கொஸ்மெட்டிக்ஸ். பாத்தீங்களா, அந்த வார்த்தை இதிலோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை. அந்த இணை இப்ப இங்க வந்திருக்கிற இந்த வினைச்சொல், அதாவது அலங்கரிக்க வேண்டும் என்ற வினைச்சொல், அதுக்கு எழுத்துப்பூர்வமான அர்த்தம் ஒழுங்குக்கு கொண்டு வருவது. புட் இட் இன் ப்ராப்பர் ஆர்டர், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆகவே பெண்களுடைய தோற்றத்தோடு இந்த வார்த்தையை தொடர்பு படுத்துகிற பொழுது அவர்கள் தங்களை ஒழுங்குபடுத்தி அலங்கரிக்கும் செயலை இது குறிக்கிறது. அதுதான் பவுல் செய்ய சொல்கிறார். இப்ப அடுத்ததாக இதுல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு வார்த்தை பிரயோகங்கள், அதாவது தமிழ் வேதத்துல நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் என்று இருக்கிறது. அது நான் தமிழ்ல கண்ணியம், கண்ணியத்தோடும் சுய அடக்கத்தோடும் மாற்றியிருக்கிறேன். அதுக்கு காரணம் இருக்கிறது. இந்திய வேதாகம இலக்கிய மொழிபெயர்ப்பு முதலாவது வார்த்தையை கண்ணியத்தாலும் ஒழுக்கத்தாலும் என்று மொழிபெயர்த்திருக்கிறது. இந்த கண்ணியத்தாலும் சரி, ஆனா ஒழுக்கத்தாலும் எனக்கு சரியா படல. இப்ப முதல் வார்த்தை எடுப்போம், அதாவது கண்ணியம் என்று இருக்கிறது தமிழ் மொழிபெயர்ப்புல ஞானத்தினாலும், அது ஞானம்னு மொழிபெயர்த்திருக்கிறது. ஞானம் என்றால் வெட்கம் என்ற அர்த்தம். ஞானம் என்ற வார்த்தை கிரேக்க மூலத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்துவதாக இல்லை. கிரேக்க மூலம் தன் அலங்காரத்தை பார்க்கிறவர்கள் தப்பாக நினைத்து விடக்கூடாது என்று அக்கறையை அர்த்தமாக கொண்டிருக்கிறது. அதுக்கு கண்ணியம் என்பது பொருத்தமானது. அவங்க கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமாக நடந்து கொள்வது என்றால் பார்க்கிறவர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வது. இந்திய வேதாகம இலக்கம் இலக்கியம் இந்த இடத்துல சரியான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது. ஞானம் இதுக்கு பொருந்தி வராது இந்த இடத்துல. பவுல் வெக்கத்தை பத்தி சொல்லல. மத்தவங்க தப்பா நினைச்சிட கூடாது, நீங்க கவனமா நடந்துக்கணும், கண்ணியத்தோடு நடந்துக்கணும். ரெண்டாவது வார்த்தை இந்த கிரேக்க வார்த்தை இங்க தெளிந்த புத்தின்னு தமிழ் பழைய திருப்புதலில் இருக்கிறது. இப்ப இது சுய அடக்கம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். சுய அடக்கம் அல்லது நிதானமாக இந்திய வேதாகம இலக்கிய மொழிபெயர்ப்பு இதை ஒழுக்கம் என்று மொழிபெயர்த்திருக்கிறது. அதுவும் இங்க பொருந்தி வராது. பெண்கள் கண்ணியத்தையும் சுய அடக்கத்தையும் அலங்காரமாக கொண்டிருக்க வேண்டும் என்கிறார் பவுல். அப்ப இதுவரை இந்த நீண்ட 9-10 வசனங்களில் காணப்படும் முக்கிய வார்த்தைகளுக்கான விளக்கத்தை பார்த்திருக்கிறோம். இந்த வசனங்கள் கிறிஸ்தவ பெண்கள் என்னென்ன செயல்களை செய்து தங்களை பக்தியை வெளிப்படுத்தும் ஒரு ஒழுங்குக்குள் அல்லது ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் விளக்குகின்றன. அத்தகைய பக்தியை வெளிப்படுத்தும் ஒழுங்கு விலை மதிப்புள்ள உடைகளில் இருந்தோ அல்லது தங்கத்தில் இருந்தோ முத்துக்களில் இருந்தோ வராது என்கிறார் பவுல். அத்தகைய ஒழுங்கை தெய்வ பக்தி உள்ள பெண்கள் கண்ணியத்தையும் சுய அடக்கத்தையும் கொண்டிருந்து நற்கரியைகளை செய்வதனாலேயே கொண்டிருந்தார்கள் என்கிறார் பவுல். ஏன்? அதுவே அவர்களுக்கு அலங்காரமாக இருக்கிறது. அதே நேரம் பவுல் கிறிஸ்தவ பெண்கள் அலங்காரம் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கவில்லை. அலங்காரம் என்றால் அதற்கு ஆடம்பரம் என்று அர்த்தம் அல்ல. அவசியமான அளவுக்கு ஒரு கிறிஸ்தவ பெண் தன்னை ஆடம்பரம் அல்லாமல் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். என்ன இப்படி இருக்கிறாரே இருக்கிறாளே என்று பார்த்து யாரும் விலகி போகும் விதத்திலோ அல்லது தன் கணவனுக்கே சகிக்க முடியாத விதத்திலோ அலங்காரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. வேத விளக்க உரையாளரான லென்ஸ்கி சொல்லுகிறார் இதை பற்றி, எவரும் சொல்லுவதை சொல்லட்டும், சபைக்கு போவதற்கு பெண்கள் தங்களை தயார் செய்யும் போது நல்ல உடைகளை அவர்கள் அணிய வேண்டும். இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுகிறது. 9-10 வசனங்களை நாம பார்த்து விட்டோம். ஒரு கேள்வி எழுகிறது என்ன? அதாவது சபையில் ஆண்கள் ஜெபிப்பதற்கும் பெண்கள் கண்ணியத்தோடும் சுய அடக்கத்தோடும் நடந்து நற்கிரியைகளை செய்வதற்கும் என்ன தொடர்பு என்பதே அந்த கேள்வி. அப்ப பவுல் இந்த பகுதி மூலம் ஆண்கள் சபையில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஜெபத்தை மட்டும் கருத்தில் கொண்டிருக்கவில்லை. அவர் திருச்சபையில் ஆண்களே எந்த ஆவிக்குரிய விஷயத்திலும் முன்னிலையில் நின்று தலைமைக்குரிய செயல்களை செய்ய வேண்டும் என்று விளக்குகிறார். அந்த தலைமை ஸ்தானம் வேதத்தின்படி சபையில் ஆண்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று எல்லோருக்கும் முன்பாக வழிநடத்தி ஜெபிப்பது. அதை விளக்கிய பிறகு சபையில் பெண்கள் வைக்க வேண்டிய ஸ்தானத்தை பற்றி பவுல் விளக்க ஆரம்பிக்கிறார். அதை விளக்க ஆரம்பிக்கிற பொழுது பெண்கள் தெய்வ பக்தியை வெளிப்படும் விதத்தில் எல்லோருக்கும் முன் அடக்கத்தோடு சபையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே பவுலின் பொதுவான போதனை. அந்த அடக்கத்தை வெளிப்படுத்த முடியாதபடி அவருடைய ஆணவத்தையும் இருதயத்து ஆசைகளையும் வெளிப்படுத்துபவைகளே கழுத்து கை மூக்கு கால் என்று சரீரம் முழுவதும் நிரம்பி இருக்கும் தங்க நகைகளும் முத்துக்களும் விலை உயர்ந்த உடைகளும் என்று சொல்லுகிறார் பவுல். உண்மையான தெய்வ பக்தியுள்ள பெண்கள் கண்ணியத்தோடும் சுய அடக்கத்தோடும் எல்லோருக்கும் முன் பணிவோடு நடந்து நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்கிறார் பவுல். தங்கத்திலும் விலையுயர்ந்த உடைகளிலும் அவர்கள் காட்டுகின்ற கவனத்தை நற்கிரியைகளை செய்வதில் காட்ட வேண்டும் என்கிறார் பவுல். இதைத்தான் 9-10 வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. இங்கே தங்கத்தையும் முத்துக்களையும் விலையுயர்ந்த உடைகளையும் பவுல் பெண்களோடு தொடர்பு படுத்தி விளக்குவதற்கு காரணம், சாதாரணமாக பெண்களே இவைகளில் பொதுவாக கவனம் செலுத்துவார்கள். இது பெண்கள் சம்பந்தப்பட்டது. சமீபத்தில் இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு ஒரு ஷூ ஷாப்புக்கு போயிருந்தேன். காலணிகள் விற்கின்ற ஒரு கடை. அங்க பார்த்து பெண்களுடைய காலணிகளை பிரமாதமான விதத்தில் அழகானதாக விதவிதமாக செய்யப்பட்டு வைத்திருந்தார்கள். அதுக்கு காரணம் என்ன? பெண்கள் தான் அப்படியெல்லாம் டேஸ்ட் இருக்கும். இப்ப ஆண்களுடைய பகுதிக்கு போனா அவ்வளவு அட்ராக்டிவா ஷூஸ் எல்லாம் செய்யப்பட்டிருக்காரு. இதுல இருந்து பெண்கள் முக்கியமாக அலங்காரத்துல கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். இங்கு பவுல் கிறிஸ்தவ பெண்கள் அவர்களுக்குரிய தெய்வ பக்தியை வெளிப்படுத்தும் உண்மையான அலங்காரம் எது என்று விளக்கி இருக்கிறார். அதோடு பவுல் நிறுத்திக் கொள்ளவில்லை. இதுதான் பெண்கள் முதலில் நினைத்து பார்த்து தங்களில் இருக்குமாறு கவனித்துக் கொள்ள வேண்டிய குணாதிசயம். அதற்கு அடுத்தபடியாக பவுல் 12 வசனத்தை விளக்குவதை நாம் இப்பொழுது கவனிப்போம். இங்க வந்து பெண்கள் சபையில் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற போதனை வருகிறது. முதலாவது 11 வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். இங்கும் தமிழ் மொழிபெயர்ப்பு பலவீனமானதாக இருக்கிறது. என்னுடைய எழுத்துப்பூர்வமான மொழிபெயர்ப்பு இதுதான். பெண்ணானவள், ஸ்திரீ என்றால் பெண், பெண்ணானவள் அமைதியாக இருந்து சகல விதமான கீழ்ப்படிதலோடும் கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்ணானவள் அமைதியாக இருந்து சகல விதமான கீழ்ப்படிதலோடும் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பெண் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இது எல்லா பெண்களுக்கும் பவுல் கொடுக்கும் போதனையாக இருந்த போதும் இந்த சந்தர்ப்பத்தின் படி இது மனைவியை குறிக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு பெண் அல்லது மனைவி அமைதியாக இருக்க வேண்டும். அதாவது எழுத்துப்பூர்வமாக கிரேக்க மொழியில் அந்த வார்த்தையை பார்த்தா எந்த சத்தமும் போடாம அமைதியாக இருப்பது, அதுதான் அந்த வார்த்தை இவருடைய அர்த்தம். அதுதான் பவுல் பயன்படுத்தி இருக்கிறார். இது வந்து இன்னொரு இடத்துல வருகிறது, அப்போஸ்தல் நடவடிக்கை 22:2. அவன் எபிரேய பாத்தையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் அதிக அமைதலாயிருந்தார்கள். ஆங்கிலத்தில் குவாய்ட், சைலன்ஸ், ஆங்கில வேதம் சைலன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது. அதே வார்த்தை தான் இங்க 11 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அமைதலோடு என்று சொன்னார் பாத்தீங்களா. சோ அது வந்து குவாய்ட்னஸ் பத்தி. இந்த அமைதியை நம்ம நினைச்சிடக்கூடாது, பேச்சு மூச்சு இல்லாம வாயில கையை வைத்து மூடிக்கொண்டிருப்பதாக நினைச்சுக்க கூடாது. எழுத்துப்பூர்வமாக கிரேக்க வார்த்தை சத்தமிடாமல் அமைதியாக இருப்பதை குறிப்பிட்டாலும் அது ஆணை போல அதிகாரப்பூர்வமாக பெண்கள் சபையில் பேசுவதைத்தான் வேண்டாம் என்கிறது. இப்ப எல்லாம் பாட்டு பாடுகிற நேரம் அவங்களும் சேர்ந்து பாடலாம், அது தப்பே இல்லை. அது மட்டுமல்லாது 1 Corinthians 11 சபை தவிர்ந்த பொது இடங்களில், வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வார நேரம் பெண்கள் பேசலாம் என்று பவுல் அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்போது பெண்கள் நிச்சயமாக பாடல்களை எல்லோரோடும் இணைந்து பாடலாம், ஆனால் அவர்கள் ஆண்களைப் போல அதிகாரத்தோடு பிரசங்கிக்கவோ போதிக்கவோ கூட்டங்களை வழிநடத்தவோ பல பேர் மத்தியில் வேதத்தை வாசிக்கவோ தனி பாடல்கள் பாடவோ கூடாது என்கிறது வேதம். அதுவும் ஒரு மனைவி இப்படி செய்வது சபையில் கணவனுக்கு மதிப்பு கொடுக்காத செயல் என்கிறது வேதம். அப்ப இந்த வசனம் 11 மனைவி சபையில் பிரசங்கங்களை கேட்டாலும் வேத பாடங்களை பெற்றுக் கொண்டாலும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது. இந்த இடத்தில் கிரேக்க மூலத்திலும் ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலும் இருக்கும் கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை, அது வந்து ஹூப்போ டாசோ என்று சொல்லுகிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் லிட்ரலா டு பி அண்டர் சம்படி, சப்மிஷன் என்ற வார்த்தையை தான் அங்க பயன்படுத்தி இருக்கிறது, சரிங்களா, ஆங்கிலத்தில் சொல்லலாம். அப்ப இது தமிழ்ல அடக்கம் என்று மொழிபெயர்த்திருப்பது சரியல்ல. ஏன், அடக்கம் என்றால் தாழ்மையின் அர்த்தம். ஆனா இங்க பவுல் தாழ்மையை பற்றி விளக்கவில்லை. ஒருவருக்கு கீழே இருந்து அவருடைய இடத்தை மதித்து ஏற்று அவருக்கு கீழ் பணிந்து நடப்பதை வேதம் விளக்குகிறது. அப்ப இதே வார்த்தையை தான் பேதுரு 1 Corinthians 2 பல தடவை பயன்படுத்தி இருக்கிறார். 1 Corinthians 3:1 இதே வார்த்தை தமிழ் மொழிபெயர்ப்பில் கீழ்ப்படிவு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதை இந்த 11 அடக்கம் போட்டுட்டாங்க, அது போட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்கேயும் கீழ்ப்படிவு தான், இங்கேயும் கீழ்ப்படிவு தான். அத்தோடு அந்த கீழ்ப்படிவு முழுமையானதாக இருக்க வேண்டும் என்பதை, அதாவது எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் வெளியில கீழ்ப்படுகிற மாதிரி நடந்து இருதயத்தில் ஒரு கோபத்தை வைத்துக் கொள்வதாக இருக்காமல் என்பதற்காக சகலவிதமான என்ற வார்த்தையை அங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க கிரேக்கத்தில். அதுதான் ஏ மொழிபெயர்ப்புல கொடுக்குறேன், சகலவிதமான கீழ்ப்படிவு, அதாவது இன் ஆல் திங்ஸ், எல்லா விதத்திலும். தமிழ் வேத பழைய மொழிபெயர்ப்பு அதை அடக்கத்தோடு தொடர்பு படுத்தி அடக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டும்படியாக மொழிபெயர்த்திருக்கிறது. இலக்கணத்தின்படி கீழ்ப்படிதல் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பேரடை சொல் அது. இதோடு இணைந்து வந்திருக்கும் முன்னடை சொல்லான இன் என்கிற கிரேக்க வார்த்தை கீழ்ப்படிதலுடைய தன்மையோடு தொடர்புடையது. ஆக இந்த இடத்துல கீழ்ப்படிதலை பற்றி தான் வேதம் பேசுகிறதே தவிர தாழ்மையை குறித்து அல்ல. இப்ப 1 Corinthians 3:1-2 வாசித்து பார்த்தார், அந்த சொல்லுகிறது, அந்தப்படி மனிதர்களே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க. அதே தான் பவுல் இங்கேயும் காட்டுகிறார் 11 பாத்தீங்களா, அப்பொழுது யாராவது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆகவே இங்கே 1 Timothy 2:11 இது கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும் என்கிறது. 21st century கலாச்சார மாற்றங்கள் எப்படி தலைகீழாக மாறி போயிருந்த போதும் மனித சமுதாயம் இதையெல்லாம் பழைய பஞ்சாங்கமாக பார்த்த பொழுதும் வேதம் வேதமாகத்தான் தொடர்ந்து இருக்கும். கர்த்தர் தன் வழிகளை மனித சமுதாயத்திற்கு ஏற்ற முறையில் மாற்றிக் கொள்ளுவதில்லை. இப்ப 12th verse வருவோம். இங்கு சொல்லப்படுகிறது, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறது இல்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். அப்ப நாம் இதுவரை 11th verse பார்த்திருப்பவற்றை உறுதிப்படுத்துகிறது 12th verse. இந்த வசனத்தை கிரேக்கத்தின் படி எழுத்துப்பூர்வமாக மொழிபெயர்த்தால் இப்படித்தான் வரும். என்னுடைய மொழிபெயர்ப்பு எப்படி இருந்தாலும், எனினும் என்றும் சொல்லலாம், அல்லது எப்படி இருந்தாலும் இன்னொரு இடைச்சொல், எப்படி இருந்தாலும் போதிக்கவும் ஆணின் மேல் அதிகாரம் செலுத்தவும், அது கணவனாக இருக்கலாம், அதிகாரம் செலுத்தவும் பெண்ணுக்கு நான் அனுமதி கொடுக்கவில்லை, அவள் மௌனமாயிருக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், எப்படி இருந்தாலும் அல்லது எனினும் போதிக்கவும் ஆணின் மேல் அதிகாரம் செலுத்தவும் பெண்ணுக்கு நான் அனுமதி கொடுக்கவில்லை, அவள் மௌனமாயிருக்க வேண்டும். அந்த எப்படி இருந்தாலும் அல்லது எனினும் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டிய இடைச்சொல், அதுக்கு ஆங்கிலத்தில் அட்ஜெக்டிவ், இந்த வசனத்துல விடப்பட்டிருக்கிறது தமிழில். அதாவது அது மொழிபெயர்க்கப்படவில்லை, மொழிபெயர்க்காமல் விட்டிருப்பது சரியல்ல. இந்த வசனத்தில் போதிப்பதும் கணவன் மேல் அதிகாரம் செலுத்துவதும் ஒன்று தான் என்ற அர்த்தத்தில் பவுலின் வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. சபையில் போதிப்பதும் கற்றுக் கொடுப்பதும் அதிகாரத்தோடு ஆண் செய்கின்ற ஒரு பணியானதாலும் அது கணவன் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு சமமானதானாலும் பவுல் அதை பெண்கள் செய்ய அனுமதிக்கவில்லை. அத்தோடு அனுமதிக்கவில்லை என்பதில் இருக்கின்ற இல்லை என்ற வார்த்தைக்கு மிகவும் கடுமையான, அடிப்படையில் எதிர்மறையானதான கிரேக்க வினைச்சொல்லான ஒரு ஒரு கிரேக்க மொழி வினைச்சொல் அந்த அனுமதிக்கு முன்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அப்சல்யூட் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்கிலத்தில் இது வந்து ஒரு அட்வெர்ப், வினைச்சொல்லுக்கு முன்பாக வந்து அந்த வினைச்சொல்லினுடைய தன்மையை உயர்த்தி விளக்குகின்றதாக அது காணப்படும், அந்த அட்வெர்ப். அப்ப இது பவுலினுடைய ஆணித்தரமான உத்தரவு என்பதை அந்த வார்த்தை பிரயோகம் விளக்குகிறது. அதாவது நான் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அப்சல்யூட்லி நெகட்டிவ், யூ கேன் டூ இட், அப்படிதான் அவர் சொல்லுகிறார். அப்ப இது திருச்சபையில் ஒரு நாளும் செய்யப்படக்கூடாத காரியமாக வேதம் பவுலின் மூலமாக நமக்கு விளக்குகிறது. இப்ப பெண்கள் மனைவிகள் திருச்சபையில் இப்படி நடந்து கொள்ள வேண்டியது ஏன் அத்தனை முக்கியமானது? ஆணு பெண்ணுமாக திருச்சபை கூடி வருகிற பொழுது அங்கு போதிக்கவோ பிரசங்கம் செய்யவோ குரலை உயர்த்தி எல்லாரும் முன் பேசுவதோ கூட்டங்களை வழி நடத்துவதோ தனிப்பாடல் பாடுவதோ வேதம் வாசிப்பதோ ஏன் செய்யக்கூடாது? 13-14 verses இதற்கு பதில் தருகின்றன. இந்த வசனங்கள் பெண்கள் ஏன் சபையில் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்கான ரெண்டு ஆணித்தரமான காரணங்களை நம்முன் வைக்கின்றன. முதலாவது படைப்பு சம்பந்தமானது, கிரியேஷன் சம்பந்தமானது. இரண்டாவது வீழ்ச்சி சம்பந்தமானது, மனிதனுடைய வீழ்ச்சி சம்பந்தமானது. படைப்பை முதலாவது பார்ப்போம். 13th verse எண்ணத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவா உருவாக்கப்பட்டான். தமிழ் மொழி பெயர்ப்புல இருக்கிறது, அது 13th verse. பவுல் ஆதாம் ஏவாளை பற்றி இந்த இடத்தில் குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன? பெண் ஆணின் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது என்பதற்கும் சபையில் போதிக்கவோ வேதம் சொல்லிக் கொடுக்கவோ ஆண்களுக்கு முன் அதிகாரத்துடன் பேசவோ கூடாது என்பதற்கும் இந்த இரு வசனங்களுக்கும் என்ன தொடர்பு? அப்படி ஒரு தொடர்பு இருப்பதால் தான் பவுல் 13th verse எண்ணத்தினால் எனில், இன்னொரு வார்த்தை ஏனெனில் என்று ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தை இந்த இடத்தில் மிகவும் அவசியம். இந்த வார்த்தை இந்த கேள்விகளுக்கான பதிலை தர ஆரம்பிக்கிறது. அந்த பதிலை பவுல் தரும் விதம் விசேஷமானது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் திருச்சபையில் நடைமுறையில் இருக்க வேண்டிய இந்த போதனை இன்று நேற்றில்லாமல் ஆதியில் படைப்பில் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டு எக்காலத்துக்கும் உரியதாக நிரந்தரமானதாக இருக்கிறது என்பதை உணர்த்த பவுல் நம்மை படைப்பின் காலத்திற்கு அழைத்து சென்று படைப்பில் நிகழ்ந்தவற்றை நினைவுபடுத்துகிறார். இதை வாசித்திருக்கும் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு இது நிச்சயம் விளங்கி இருக்கும். ஏனெனில் அவர்களுக்கு பழைய ஏற்பாடு தெரிந்திருந்தது. பவுல் இங்கு விளக்குவது அவர்களுக்கு புதிராக இருந்திருக்கவில்லை. இந்த முறையில் தான் இந்த விஷயம் பற்றி பவுல் ஏனைய இடங்களிலும் விளக்கி இருக்கிறார். இப்ப அந்த உதாரணங்களை விளக்கமாக சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 11:3-9 நீங்க எடுத்து பார்த்தால் இங்கும் பவுல் என்ன சொல்லுகிறார், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலைமையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும். அப்ப ஜெபம் பண்ணுகிற பொழுது 4வது வசனம் அப்படி ஆரம்பிக்கிறது. எப்படி நடந்துக்கணும் ஆணும் பெண்ணுங்கிறத சொல்லி இப்ப 8வது 9வது வசனத்துல என்ன சொல்றான்னு பாருங்க. புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவன் அல்ல தோன்றினவன். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். அப்ப சபையில ஆண் பெண் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு 8-9 வசனங்கள் அவர் என்ன செய்கிறார், ஆதியாகமத்தில் படைப்பை பற்றித்தான் பேசுகிறேன் என்று சொல்லாமல் அங்க நம்ம கொண்டு போகிறார். இதேதான் இங்கேயும் 1 தீமோத்தேயு 2 பவுல் செய்திருக்கிறார். இன்னொன்னு 1 கொரிந்தியர் 14:33-37 வரையும் வாசி பார்த்தா, தேவன் கலகத்துக்கு தலைவர் தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே நடக்கின்றது. எல்லா சபையிலையும் இதே பிராக்டிஸ் தான். 34வது வசனத்துல சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அது தவறான மொழிபெயர்ப்பு. உட்கார்ந்து இருக்க வேண்டும் அவர் சொல்ல, அமைதியா இருக்கணும், சைலண்ட். என்ன சொல்றார் அதுக்கு பிறகு, வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம கொண்டு போகிறார். ஆதி ஆமத்திலிருந்து இது வருகிறது என்ற காட்டுவதற்கு. இனி தொடர்ந்து வாசித்தா 37வது வசனத்துல, ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியினை பெற்றவனாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவர்கள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒற்றுக்கொள்ள வேண்டும். இது என்னுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல, ஆண்டவருடைய கட்டளை என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். அவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டளையை, அது பழைய ஏற்பாட்டில் ஏற்படுத்தப்பட்ட கட்டளையானபடியால் தான் அது புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது போலவே பின்பற்றப்பட வேண்டிய நிரந்தரமான கட்டளை என்பதை விளக்குவதற்கு, ஆதியாகமத்தில் படைப்பு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை காட்ட பவுல் நம்மை அங்கு அழைத்து செல்லுகிற வழக்கத்தை கொண்டிருக்கிறார். இயேசுவும் அதையே செய்திருக்கிறார். மத்தேயு 19:3-8 வாசித்து பார்த்த பொழுது பரிசேயர் அவரை சோதிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது வந்து விவாகரத்தை பற்றியது. அதற்கான விளக்கத்தை கொடுத்து 8வது வசனத்துக்கு கீழே வருகிற பொழுது, ஆதி முதல் அப்படி இருக்கவில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் என்ன அர்த்தம், நான் படைப்பும் இப்படியான ஒன்றை உண்டாக்கவில்லை, படைப்பிலிருந்து அப்படி இருக்கவில்லை. மோசே இப்போ கொடுத்ததுக்கு செய்ததுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லுகிறார். இப்ப இதே வழக்கத்தை பேதுருகிட்டையும் பாக்கிறோம். பவுல்கிட்ட பார்த்துட்டோம், ஆண்டவர்கிட்ட பார்த்துட்டோம். பேதுரும் 1 பேதுரு 3 முதலாவது பவுல் 1 தீமோத்தேயு சொன்னது போலவே அதே வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த போதனையை விளக்குகிறார். 1 பேதுரு 3:1-6 நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது, அங்கேயும் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் அலங்காரத்துல எப்படி இருக்கணும் என்பதையெல்லாம் சொல்லி 5வது வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க, இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் அவருடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அப்ப பூர்வத்தில் என்பது வடமொழி வார்த்தை, இதற்கு ஆதியில் என்ற அர்த்தம். ஆதியில் என்பது படைப்பின் காலத்தில் என்பதை இதுவரை கவனித்திருக்கிறோம். இந்த இடத்தில் அது பழைய ஏற்பாட்டு கால ஆரம்பத்தில் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். படைப்பிற்கு பிறகு, படைப்பை பின்பற்றி ஆதி மனிதனாகிய ஆபிரகாம் காலத்திலிருந்து இதே முறைதான் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதனால் கர்த்தர் படைப்பிலிருந்து நிரந்தரமாக எதை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அந்த வழக்கம் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தொடர வேண்டும் என்கிறார் பேதுரு. இங்க 1 பேதுரு 3. அப்ப பவுல் நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஒரு நடைமுறையை வலியுறுத்துவதற்கு படைப்பை ஒன்று சமூகத்தை மூன்றில் உதாரணம் காட்டி விளக்குவதை தன்னை ஏனைய நிருபர்களையும் செய்திருக்கிறார் என்பதையும் அதையே இயேசுவும் பேதுருவும் செய்திருக்கிறார்கள் என்பதை இப்போது உதாரணங்களாக காட்டியிருக்கிறேன். நமக்கு நேரம் இல்லை, இதை தொடர்ந்து பார்த்து கொண்டு போவதற்கு இங்க சுருக்கமா சொல்லிடுறேன். ஆதா முதலில் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவால் உருவாக்கப்பட்டால் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஏவாவை அல்லது பெண்ணை பொறுத்தவரையில் ஆதாமே முதலில் படைக்கப்பட்டவனாகவும் அவனுடைய தேவையை நிவர்த்தி செய்யவே அதற்கு பிறகு பெண்ணாகிய ஏவால் படைக்கப்பட்டதையும் ஆதியாகமும் இங்க சுட்டி காட்டுகிறது. இதன் மூலமாக முதலாவது படைக்கப்பட்ட ஆணுக்கு தலைமை ஸ்தானத்தை ஆண்டவர் தந்திருப்பதை பவுல் சுட்டி காட்டுகிறார். அந்த ஸ்தானத்தின்படி அவன் அதிகாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான். சபையிலும் அவனே தலைமை பொறுப்பை வைக்கவும் அதிகாரபூர்வமான பிரசங்கத்தையும் போதனையையும் கொடுக்கவும் கூட்டங்களை நடத்தவும் கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருப்பதை பவுல் இங்கு சுட்டி காட்டுகிறார். படைப்பு இத்தகைய சமுதாயத்துக்கான நிரந்தரமான வளமையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் சபைகள் எந்த காலத்திலும் இந்த அதிகாரத்தை மாற்றி அமைக்க கூடாது என்கிறார் பவுல். பெண்கள் சபையில் அமைதியாக இருந்து ஆண்களின் அதிகாரத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்வது கர்த்தருக்கு கீழ்ப்படிவதின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. சபையை பொறுத்தவரையில் இது இன்றும் என்றும் நடைமுறையில் இருக்க வேண்டியது வளமை. இப்ப ஒரு விஷயம் இதை பத்தி சொல்லிருந்தோம். இந்த ஆதா முதலில் படைக்கப்பட்டான், பின்பு ஏவால் உருவாக்கப்பட்டான். இதை நீங்க ஆதியாகமத்துக்கு போய் அதை பார்க்கிற பொழுது ஆதாம் என்பதற்கும் மனிதன் என்பதற்கும் ஆடம் என்ற வார்த்தையை தான் ஆங்கில வேதம் பயன்படுத்து. ஓ மேன் என்ற வார்த்தையை பயன்படுத்து. எபிரேய மொழியில இது ஆதாம், எல்லா இடத்துலயும் ஆதாம். ஆங்கிலத்துல மேன் என்று சொன்னால் அது ஆண்பால். இப்ப அது தமிழ்ல தமிழ் வேதம் 2வது அதிகாரம் ஆதியாகமம் 7வது வசனத்துல மனுஷன் மாத்தி இருக்கு. இப்ப மனுஷன் சொன்னா அது ஆண்பால் இல்ல. தம் டிக்ஷனரியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு வந்துடும். இல்லாட்டி மனுஷர்கள் சொல்ற பொழுது ஆணையும் பெண்ணையும் சேர்த்து குறிக்கும். அப்ப இங்க வந்து இந்த இடத்துல மேன் என்பது மனுஷன் மாத்த கூடாது. ஆண்பால் இருக்கிற வார்த்தை பிரயோகம் அங்க வந்திருக்கணும். ஆதியாகமத்துல இந்த பிரச்சனை இருக்கு தமிழ் வேதத்துல. அதுக்காக தான் ஆங்கில வேதத்தை ஒத்து பார்க்கணும்னு சொல்லுகிறேன். ஏன் ஆதி ஆகமோ ரொம்ப முக்கியமான, அது முதல் 11 அதிகாரங்களும் ரொம்ப முக்கியமானது. அதுல நம்ம குளறுபடி செய்தால் முழு வேதத்தின் போதனைகளும் மாற்றப்பட வேண்டிய நிலைமை போயிடும். ஆகவே அங்க நம்ம நினைச்ச மாதிரி பொருள் கொடுக்க கூடாது. ஆடம் இப்ப வந்து மனிதர் குலத்துக்கு கூட அந்த வார்த்தையை எடுத்து பாத்தீங்கன்னா ஆடம் தான் யூஸ் பண்ணிருக்கு. அதாவது ஆதாமினுடைய பெயர் யூஸ் பண்ணிருக்கு முது மனித குலத்துக்கும். அது நமக்கு தெரியும். ஏன் ஆதாம் தான் முதலாவதாக படைக்கப்பட்டவன். அவனை படைத்த பிறகு அதற்கு பிறகு ஆண்டவர் அவனுடைய விழாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து பெண்ணை படைத்தார். ஆதாமில் இருந்து வந்தவன் ஒரு அந்த பெயரை கொடுத்திருக்கு. கர்த்தர் கொடுத்தது, நம்ம கொடுக்கல. இதை வந்து பெண்ணை கேவலப்படுத்துவதாக நம்ம நினைக்க கூடாது. அங்க அவர் முதலாவது படைத்ததும் இரண்டாவது படைத்ததற்கும் காரணம் இருக்கிறது. ஏன் அவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற சமுதாயத்துல பதவி பங்கு வேலைகள் வித்தியாசமானவை. இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் அதை இல்லாமாக்க முயற்சி செய்கிறது. ஆனா அது உலகத்தை சார்ந்த பிசாசின் வழியில் போகிற சமுதாயம். கிறிஸ்தவனுடைய சிந்தனை வேதப்படி இருக்கும். அவ பெண்களும் தவறா நினைக்க கூடாது. நம்ம இது தப்பா பாக்குறதாக இல்ல, அவர் பார்க்கிற பார்வையை மாத்திக்கும்படியா நம்ம அவங்களுக்கு அவற்றை சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்ப அடுத்து மனிதனுடைய வீழ்ச்சியை பார்ப்போம். 14வது வசனத்துல 14வது வசனத்துல இன்னும் ஒரு காரணத்தை பவுல் தருகிறார். என்னது? மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டார். இப்ப இந்த வசனம் பெண்களிடம் பொதுவாக இருக்கும் ஒரு பலவீனத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. என்னது? இதை இந்திய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரின் வேதம் சொல்லும் உண்மையே நமக்கு முக்கியம். மூல பாவத்திற்கு ஆதாமும் ஏவாளுமே காரணமாக இருந்த பொழுதும் அந்த பாவம் ஆரம்பமாவதற்கு ஏவாளே முதல் காரணமாக இருந்திருக்கிறார். பெண் என்ற விதத்தில் அவளுக்கு இருந்த பலவீனம் இத்தகைய பெரிய தவறை அவர் செய்ய வைத்தது. அவர் போயிட்டு சாத்தானோட பேச்சு கொடுத்திருக்க கூடாது, புரியுங்களா? அது அவர் தன்னுடைய பலவீனத்தால் செய்த காரியம். அவர் தன்னுடைய பலவீனத்துக்கு இடம் கொடுத்து அந்த தவறை செய்தார். இந்த பலவீனம் முழு பெருங்குலத்துக்கும் இருப்பதே அவர்கள் சபையில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடாது என்பதற்கு முக்கிய காரணம். மனித வீழ்ச்சிக்கே அவளுடைய அந்த ஏவாளுடைய அந்த பலவீனம் காரணமாக இருந்திருக்கிறது. 13வது வசனம், ஏவாள் ஆதாமுக்கு பின் உருவாக்கப்பட்டால் என்கிறது. 14வது வசனம், ஸ்திரீயானவள் அதாவது பெண் வஞ்சிக்கப்பட்டால் என்கிறது. 15வது வசனம், பெண்களை குறித்து அவர்கள் என்று பண்மையில் இலக்கணத்தின்படி காட்டப்படுகிறது. இப்ப நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு 15வது வசனத்தில் பெண்கள் என்ற வார்த்தையை இணைத்திருக்கிறது. இப்ப இது வந்து கிரேக்க மொழிபெயர்ப்பில் இல்லை, இருந்தாலும் அது இங்க தேவைப்படுகிறது. இங்கிலீஷ்ல சொல்லுது NASB. But women will be preserved through the bearing of children if they continue in faith and love and sanctify with self-restraint. இப்ப 15வது வசனத்தை தமிழ்ல இருக்கிறத முதல்ல பார்ப்போம். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு சுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேச்சினாலே ரட்சிக்கப்படுவார். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு சுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேச்சினாலே ரட்சிக்கப்படுவார். இதை நான் எழுத்துப்பூர்வமாக மொழிபெயர்த்தார். ஆனால் தமிழ் அப்படி இருந்தும் இருக்கிறது. ஆனால் சுய அடக்கத்தோடு, தெளிந்த புத்தியோடு இல்ல, சுய அடக்கத்தோடு சுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் அவர்கள் நிலைத்திருந்தால் பிள்ளை பேச்சின் ஊடாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பிள்ளை பேச்சினாலே இல்ல, பிள்ளை பேச்சின் ஊடாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசத்தை நான் விளக்குகிறேன். இருந்தாலும் திரும்ப நான் என்னுடைய எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை மொழிபெயர்ப்பு கொடுக்கிறேன், அதை நீங்க பாருங்க, ஒப்பிட்டு. ஆனால் சுய அடக்கத்தோடு விசுவாசிலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் அவர்கள் நிலைத்திருந்தால் பிள்ளை பேச்சின் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். 13வது வசனத்திலும் 14வது வசனத்திலும் ஏவாள் என்பதும் ஸ்திரீயானவள் என்பதும் ஒருமையில் ஒருவரை குறிக்கும் வார்த்தைகள். ஆனால் 15வது வசனத்தில் அவர்கள் நிலைத்திருந்தால் என்பது பன்மையில் பலரை குறிப்பதாக இருக்கிறது. அவர் 13, 14, 15 வசனங்களுக்கு இடையில் தொடர்பு இருக்கிறது. என்னவென்று கேட்கிறீர்களா? 13வது வசனத்தில் ஏவாளை பற்றி சொல்லப்பட்ட விஷயம் 14வது வசனத்தில் பெண்ணோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்தில் அது எல்லா பெண்களுக்கும் தொடர்பானது என்று விளக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏவாளின் பலவீனம் முழு பெண் குலத்துக்கும் பலவீனமாக இருந்து வருவது இந்த வசனம் காட்டுகிறது. அவருடைய பலவீனம் எல்லா அவள் வழியில வந்த எல்லா பெண்களுக்கும் வந்துவிட்டது. இப்ப படைப்பின் காலத்தில் ஏவாள் பலவீனத்தால் செய்த மீறுதலால் நிகழ்ந்த பாவம் முழு பெண் குலத்தையும் பாவத்தில் மட்டுமல்லாது ஏவாளது பலவீனத்தையும் தொடர்ந்து கொண்டிருக்க வைத்திருக்கிறது. இப்ப இதுல நான் இந்த வசனத்தை என்னுடைய மொழிபெயர்ப்புல ஆனால் என்று வாசி ஆரம்பித்தேன். 12வது வசனத்துல அப்படி இருந்தும் இருக்கு. ஆனா ஏன் ஆனால் என்று மாறித்தேன்? அதுக்கு காரணம் இருக்கு. இது ஒரு இடைச்சொல். இந்த இடத்தில் கிரேக்க மொழியில டே என்று அந்த வார்த்தை இருக்கிறது. அது வந்து ஆகவே என்றோ அத்தோடு என்றோ மொழிபெயர்க்கப்படக்கூடாது. அதாவது இந்த வசனம் மேலதிகமாக 11, 12 வசனங்களில் நாம் இதுவரை பார்த்திருப்பவற்றை வலியுறுத்த இன்னொரு காரணத்தை நமக்கு முன்வைக்கவில்லை. இந்த வசனத்துக்கு முன்னாலே வந்திருக்கும் வசனத்தின் போதனையோடு தொடர்புடையதாக, 14வது வசனத்தின் போதனையோடு தொடர்புடையதாக அதை பேலன்ஸ் பண்ணும் விதமாக பெண்களுக்கு உற்சாகம் ஊட்டும் ஒரு உண்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அது நம்ம கவனத்தில் வைக்கிறோம். ஆகவே ஆனால் என்றுதான் இது ஆரம்பிக்கப்படணும், சரிங்களா? பட் என்ன ஆங்கிலத்தில் சொல்லலாம். இப்ப அடுத்த முக்கியமான வார்த்தை இந்த 15வது வசனத்துல ரட்சிக்கப்படுவார்கள். இந்த வார்த்தை பிரயோகத்தை ஆவிக்குரிய விதத்துல புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய விதத்துல. இது ஏற்கனவே விசுவாசத்தை அடைந்தவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிற வார்த்தை பிரயோகம். அதனால்தான் பவுல் அவர்களை விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் தொடர வேண்டும் என்கிறார். அவர் விசுவாசிகளான பெண்கள் கர்த்தரின் வருகையில் நாளில் நிகழப் போகின்ற கோபாய்க்கிணைக்கு தப்பிக் கொள்ளுவதை பற்றி இந்த வசனம் விளக்குவதாக இருக்கிறது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த எந்த ரட்சிப்பை பற்றி பேசுகிறார்? இனி ஆண்டவருடைய வருகையின் போது வரப்போகின்ற தேவ கோபம் கொட்டப்பட போகிறது தப்பிக் கொள்ளுவதற்காக. அது மட்டுமில்லாமல் நித்திய ரட்சிப்பு ஒன்று இருக்கிறது. ஆகவே இந்த ரட்சிக்கப்படுவார்கள் என்பது அவருடைய விடாமுயற்சியை பற்றி பேசுகிறது. பெர்சிவியரன்ஸ் ஆங்கிலத்தில் அவள் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தை பிரயோகம் காணப்படுகின்ற 130 வேத பகுதிகளில் 75 வீதமானவை இந்த அர்த்தத்தையே கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகிறார் ஒரு சீர்திருத்த பாப்டிஸ்ட் போதகரும் இறையியல் அறிஞருமான சாமுவேல் வோல்டன். அது மட்டுமல்லாது 1 திமோத்தேயு 2 திமோத்தேயு தீத்து ஆகிய 3 நிருபங்களிலும் இந்த வார்த்தை பிரயோகம் இந்த அர்த்தத்தை மட்டுமே கொண்டு காணப்படுகின்றன. இது சீர்திருத்தவாத போதனைகளோடு மிகவும் ஒத்து போகின்ற ஒரு விளக்கம். ஏனெனில் நாம் கிறிஸ்துவுக்குள் அடைந்திருக்கும் ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ளும் விதமாக கர்த்தரின் பாதுகாப்பின் கிருபையின்படி நாம் விடாமுயற்சியோடு இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்பதே ரட்சிப்பு பற்றி சீர்திருத்தவாத போதனை. அத்தோடு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு, அதாவது இட்டர்னல் சால்வேஷன் அடைவதற்கு, இதுவே அவசியமாக காணப்படுவதாக வேதத்தில் ஏனைய பகுதிகளும் விளக்குகின்றன. இப்ப இன்னொரு வார்த்தை இங்க முக்கியம், இந்த 15வது வசனத்துல ஊடாக, சரிங்களா, பிள்ளை பேட்டின் ஊடாக ரட்சிக்கப்படுவார்கள் என்று நான் மொழிபெயர்த்திருந்தேன். தமிழ் பழைய திருப்புதல் மொழிபெயர்ப்பு இந்த ஊடாக என்று இருக்க வேண்டிய வார்த்தையை கிரேக்க மொழியில டியா, அதை மூலம் என்ற அர்த்தத்தோடு, அதாவது பிள்ளை பேச்சினால் ரட்சிக்கப்படுவார்கள். அப்ப இங்க பிள்ளை பேச்சின் நாள் என்பது பிள்ளை பேச்சின் மூலம், ஆனா அதை சொல்லல இங்க, பிள்ளை பேச்சின் ஊடாக, சரிங்களா. அப்ப இது முக்கியமான ஒரு வார்த்தை இந்த டியா. இதுக்கு பேரு முன்னிடை சொல், ப்ரிபோசிஷன். அது பழைய திருப்புதலில் சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை. இந்த கிரேக்க வார்த்தை ஆங்கிலத்தில் த்ரூ, இட்ஸ் த்ரூ என்பது. இப்ப இந்த த்ரூ என்பதற்கும் பை என்ற வார்த்தைக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. தமிழ் மொழிபெயர்ப்பு அதை பை, அதனால், அதன் மூலம் மொழிபெயர்த்திருக்கிறது. அது பிள்ளை பேச்சின் மூலம் ரட்சிப்பு கிடைக்கும் என்ற தவறான அர்த்தத்தை கொடுத்துவிடும். எபேசியர் 2:8 வசனத்தில் பாருங்க, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் ஊடாக, saved by grace through faith. 2 கொரிந்தியர் 2:4 பவுல் சொல்லுகிறார், ஐ எம் ரைட்டிங் த்ரூ மெனி டியர்ஸ் ஐ ரைட். அதே வார்த்தை அந்த த்ரூ. அப்ப தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து அதிக கண்ணீரோடு என்று இருக்கிறது. அது அவர் சொல்லல, அதிக கண்ணீருக்கு ஊடாக, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப எழுத்து பூர்வமாக இந்த 15வது வசனத்தை பார்த்தா, அதாவது பிள்ளை பேச்சின் ஊடாக என்று இருக்க வேண்டும். இந்த ஊடாக என்ற வார்த்தை ஒன்றோடு தொடர்புடைய சந்தர்ப்பங்களை பற்றி விளக்குகிறது. அப்படித்தான் லென்ஸ்கி, ஹென்ரிக்சன் போன்ற வேத விளக்கு உரையாளர்கள் சொல்லி இருக்கிறார். இப்ப ஏன் பவுல் இப்படி சொல்லி இருக்கிறார்? இங்கே பிள்ளை பேறு என்பது பிள்ளை பெறுவதை குறிக்காமல் கடவுளால் தாய்மார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பெரும் பணியை பற்றி விளக்குகின்றது. பிள்ளை பெறக்கூடிய பெரிய காரியத்தை ஒரு தாய் மட்டும்தான் செய்ய முடியும். அது ஆணில் இருந்து பெண்ணை பிரித்து வைக்கிறது. இது பெண்ணுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பெரிய பணி. இதை வேறு எவரும் செய்ய முடியாது. ஆகவே பவுல் இந்த இடத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மாபெரும் ஈவாகவும் ஒரு பணியாகவும் இருக்கும் மகப்பேற்றையும் தாய்மையையும் கருதுகிறார். அப்ப பிள்ளை பேறு என்கிற அந்த பதம் அது ஒரு பிகரேட்டிவாக தாய்மையை குறித்து, மகப்பேற்றாகிய ஒரு பெரிய பணியை ஆண்டவர் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, அதை குறிப்பதாக இங்கு பவுலால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பாத்தீங்களா. இப்ப இதே மாதிரி ஒரு பேரலல் பேசேஜ் 1 திமோத்தேயு 5:14 பவுல் சொல்லுவதை பாருங்கள், ஆகையா இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகள் பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடமுள்ள உண்டாகாதிருக்கவும் வேண்டுகிறேன். சபையில எப்படி விதவைகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லுகிற பவுல் 60 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த அப்படி பண உதவி செய்யாதீங்க. ஏன் 60 வயதுக்கு கீழே அது இன்னும் இளமை தான். அப்போ உன் விதவையா இருந்தா நீ திருமணம் செய்துக்கலாம். அது வெரி ஓல்ட் ஏஜ் இல்ல, நீ திருமணம் செய்துக்கலாம். அப்ப நீ திருமணம் செய்து கொண்டால் உன்னுடைய கணவன் வேலை செய்வான், உன்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, நீ ஒரு பெண்ணா இருக்கிறாய், விதவையா இருக்கிறாய். அப்ப பெண்ணா இருக்கிறவளுக்கு ஒரு பெரிய பணி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப நீ திருமணம் செய்து கொண்டால் என்ன நடக்கும்? நீ விவாகம் பண்ணினா பிள்ளைகள் பெறவும் வீட்டை நடத்தவும் உன்னால் முடியும். அப்ப நீ ஏன் அதை தள்ளி வைக்கணும்? அப்ப அவங்க அதை தள்ளி வைக்கிறதுக்கு உதவியா சபை அவங்களுக்கு பண உதவி செய்திட கூடாது, புரியுதா? ஆகவே யாருக்கு உதவிகளாக இருந்தாலும் ரொம்ப ஓல்ட் ஏஜ்ல கல்யாணமும் பண்ண முடியாம வேற உறவினருக்கும் உதவி செய்ய முடியாம இந்த பிள்ளை பெற வீட்டை நடத்துகிற வசதி இல்லாதவங்களா இருக்கிறவங்களுக்கு தான் சபை உதவி செய்யணுங்கிறதையும் ஆண்டவர் கருத்தோட புதிய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிறார். ஆகவே சாதாரணமா பெண்கள் என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணணும். உங்களுக்கு தாய்மை ஒரு பெரிய கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நம்ம அலட்சியமா பார்க்க கூடாது. ஆகவே பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு கடவுளின் பணியாக பவுல் அதை இங்கே நினைவுறுத்துகிறார். ஏவாளின் கீழ்ப்படியாமைக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையே பிரசவ வேதனை. பிரசவ வேதனையோடு பிள்ளை பெறுதல், அவருடைய கீழ்ப்படியாமையே பெண்குளம் ஆண்குளத்தின் பதவியில் ஆசைப்பட்டு அதற்காக போராட வைத்துக் கொண்டிருக்கிறது என்று ஆதியாகமம் 3:16 சொல்லுகிறது. அங்க என்ன வாசிக்கிறோம்? அவள் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை ஒரு புருஷனை பற்றி இருக்கும். அப்ப உன் ஆசை என்ற அந்த ஆசை என்ற வார்த்தை இங்கு சரியான மொழிபெயர்ப்பு இல்ல தமிழ்ல. இது ஒரு ஆங்கிலத்துல கிரேக்க அர்த்தத்தை பார்க்கிறப்போ இட்ஸ் ஒரு லாங்கிங், சென்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் ஆப், இன்னொருத்தனுடைய காரியத்தை புடுங்க பாக்குற அளவுக்கு. அதாவது பெண்ணின் ஆணினுடைய பதவியை அவருடைய இடத்தை பிடிக்க போராடுவார். அவருடைய தீவிரமான ஆசை அதுவாகவே இருக்கும். இத்தகைய நிலைமையை எது கொண்டு வந்திருக்கிறது? பாவம் கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை அது. அதனால் விசுவாசிகளான பெண்கள் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருந்து தாய்மை ஆண்டவர் அளித்திருக்கும் தாய்மை பேற்றையும் வீட்டை கவனிக்கும் பணியையும் பெருமையானதாக ஏற்று அந்த பணிகளை விசுவாசத்தோடும் கடமை பொறுப்போடும் கர்த்தருக்காக தொடர்ந்து செய்வார்கள். ஆனால் அவர்கள் தேவ கோபாக்கினைக்கு தப்பி நித்திய ரட்சிப்பையும் அடைவார்கள் என்கிறார் பவுல். ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பணியில் விசுவாசத்தோடு தொடர்ப வேண்டும் என்பதே கிறிஸ்தவன் விடாமுயற்சி பற்றிய போதனை. போதகன் தன் போதக பணியில் விசுவாசத்தோடு தொடர்ப வேண்டும். 1 Timothy 4:14. அதே மாதிரி பெண்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தாய்மை, கணவனுக்கு விசுவாசமாக ஆண்டவருக்கு விசுவாசமாக இருந்து வீட்டை நடத்துகின்ற அந்த ஒரு பெரிய பொறுப்பை இறுதி வரையும் விசுவாசத்தோடு நடத்தி செல்ல வேண்டும் என்கிறார் பவுல். இப்ப இதுதான் இந்த 1 Timothy 2:15 விளக்கம். சுருக்கமாக சில ஆப்ளிகேஷனை கொடுக்க போறேன். வேதம் படிக்கிற பொழுது இந்த விதமாக நான் காட்டியிருக்கும் விதமாக ஒரு ஆராய்ந்து கவனத்தோடு படிக்காவிட்டால் அதுல சொல்லப்பட்டிருக்கின்ற அநேக உண்மைகளை நம்ம விட்டுட்டு விட்டுட்டே போயிட்டு இருப்போம். அது வேதத்தினுடைய வல்லமையை உணர உதவி செய்யாது. இப்ப இந்த வேத வசனத்திலிருந்து வருகின்ற சில ஆப்ளிகேஷன், முதலாவது கர்த்தர் தந்திருக்கும் பணியை பெண் உதறி தள்ளுவது அவருடைய ஆத்மாவுக்கு ஆபத்தை உண்டாக்கும். அதாவது பெண் தன்னுடைய தாய்மை பேற்றையும் பெண்ணாக இருக்கின்ற ஆண்டவர் கொடுத்திருக்கிற இடத்தையும் உதறுவது ஆபத்து. இதைத்தான் இன்னைக்கு ஃபெமினிசம் செய்கிறது, பெண்ணியம். பெண்ணா இருக்கிறத பிடிக்கலன்னா ஆண் என்று சொல்வதும், ஆணா இருக்கிறது பிடிக்கல பெண் என்று சொல்வதெல்லாம் இந்த காலத்து வழக்கம். அவர் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற பணியை நம்ம உதறி தள்ளக்கூடாது, அது நம்முடைய ஆத்மாவுக்கு ஆபத்தை உண்டாக்கும். ரெண்டாவது, பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வளமையான பணியே பிள்ளை பேரும் தாய்மையும். அது அவர்களுக்கே சொந்தமானது, அதை அவர்களே செய்ய வேண்டும். விசுவாசிகள் இதை கர்த்தருக்காக செய்ய வேண்டும், இதை பெண்கள் நிராகரிப்பதும், இந்த காரியங்களை ஆண்கள் செய்ய பார்ப்பதும். பெண் செய்ய வேண்டியது இன்னைக்கு ஆண்கள் செய்ய பார்க்கறது. பெண்ணை வேலைக்கு அனுப்பிட்டு மனைவிய வீட்டில் அவன் செய்ய வேண்டிய வேலையை இருந்து பார்க்கிறவன் ஆணா இருக்க முடியாது. அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் அந்த நிலைமை நம்ம என்ன செய்யணும், அது பாஸ்டர் ஆராய்ஞ்சு பார்த்து தீர்மானிக்கணும். இல்லாட்டி ஒரு சோம்பலா இருந்துகிட்டு, இல்லாட்டி தன்னுடைய ஆண் தன்மையில வளராம இருந்துட்டு அது செய்யறத பிடிக்காம வீட்டில இருந்து மனைவி அந்த காரியங்களை செய்ய வைக்கிறது வேதம் தவறா பார்க்குது. அது சரியானதல்ல, வேதம் ஏற்படுத்திய ஒன்றல்ல. ஆகவே பெண்கள் வந்து எப்போதும் தங்களுக்கு கொடுத்திருக்கின்ற காரியத்தை நீங்க செய்ய பாருங்க. நீங்க போயிட்டு ஒர்க் பண்றது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செய்யலாம், அது உங்களுக்கு மெயினா கொடுக்கப்பட்டது அல்ல. நீ மூணாவது, பெண்ணுக்கு ஆவிக்குரிய விதத்தில் பாதுகாப்பான இடம் அவளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இடம் மட்டும்தான். அதை அவள் உள்ளத்தில் இருக்கின்ற முழு விருப்பத்தோடும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உதறி தள்ளுவதும் அவளுக்கு ஒரு நாளும் பாதுகாப்பா இருக்காது. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் ஜெனரலா மேல் நாடுகள்ல மட்டும் இல்ல, நம்ம கீழே செய்ய நாடுகள்லயும் கூட உலகத்தை பின்பற்றி போறாங்க. ஆனா கிறிஸ்தவ பெண்கள் அப்படி போகக்கூடாது, அப்படி பார்க்க கூடாது. நாலாவது, பாரம்பரியமாக இதை பெண் செய்து வருவது அவளுக்கு நித்திய ரட்சிப்பை கொண்டு வராது. அதாவது உன்னுடைய ஒரு பெண்ணாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தன்மையையும், நீ மனைவியாக இருந்தா ஒரு தாய்மைக்குரிய காரியங்களையும் நீ வந்து ஏதோ ஒரு வளமையை போல கடமைக்காக செய்து வருவது உனக்கு நித்திய ரட்சிப்பை கொண்டு வராது. விசுவாசி எப்படி செய்யணும், அதை விசுவாசத்தோடு, அதை கருத்தோடு செய்து, கர்த்தருக்காக செய்து, அதை நிலைத்திருக்கிறதா பார்த்துக்கணும் கடைசி வரை. அப்படி இருக்கிற பொழுதுதான் அந்த நித்திய ரட்சிப்புக்கான வழியில நம்ம போறோம்னு வேதம் காட்டுகிறது. ஆகவே இந்த இடத்துல இந்த சொல்லி இருக்கின்ற போதனை வந்து ரொம்ப அருமையான போதனை, இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான போதனை. என கிறிஸ்தவர்கள் கூட வேதத்தை சரியா படிக்காம ஆணினுடைய பொறுப்பை செய்ய மறுப்பதும், பெண் தன் பெண்ணினுடைய பொறுப்பை செய்ய மறுப்பதும், அதை மாற்றி அமைத்துக் கொள்ளுவதும், உலகத்து வழிகளில போவதும் ஆண்டவர் வெறுக்கிறார். வேதம் இதை உறுதியாக காட்டி கொடுத்திருக்கிறது. ஒரு இடத்துல இல்ல, இதே விதமாகத்தான் பவுல் பேசினதை பேதுருவும் பேசுகிறார், இயேசுவும் சொல்லுகிறார். ஆதியாகமத்திலிருந்து அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். இப்ப இந்த பகுதிக்கு இதுதான் விளக்கம். ஆனா இது ஒரு மிகவும் சிக்கலான பகுதி தான். ஏனென்று சொன்னால் இதுக்கு இந்த விதமான ஆய்வுகள் எல்லாம் செய்து பார்க்காமல் இந்த பகுதியை இருக்கிற விதத்துல நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே நீங்க பெண்களாக இருக்கிறவர்கள், ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப கிருபையா கொடுத்திருக்கின்ற அந்த தாய்மையை, அந்த கிருபையா கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளை வளர்க்கின்ற அந்த பொறுப்பை எல்லாம் சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அதை கர்த்தருக்காக விசுவாசத்தோடு அது நிலைத்திருந்து செய்ய பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதே நேரம் ஆண்களும் கூட அதுக்கெல்லாம் ஆதரவாக இருந்து உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பை நீங்க சரியா செய்துட்டு போகணும். அதை செய்யாமல் இருப்பதும் பாவம். அப்படி செய்யாமல் இருப்பதும் சபைகளை பலவீனப்படுத்தும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த நேரத்தில் நீர் தாமே எங்கள் மத்தியில இருந்து எங்களை வழிநடத்தியதற்காக ஸ்தோத்திரம். எவ்வளவோ ஆராய்ந்து கவனத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு வேத பகுதி இது. இதை ஒரு கவனக்குறைவாக நாம் பார்த்து விடுவதால் இதில் இருக்கின்ற விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. பேதுரு கூட சொல்லி இருக்கின்றார், பவுலினுடைய எத்தனையோ போதனைகள் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்த பொழுதும் சில போதனைகள் நாம் கஷ்டப்பட்டு படித்து புரிந்து கொள்ள வேண்டி இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியான ஒரு பகுதி இது. இருந்த பொழுதும் உம்முடைய பரிசுத்தாவியின் உதவியோடு வேதத்தை கவனமாக படிப்பதன் மூலமாக பவுலினுடைய போதனைகளை, அதன் மூலமாக வரும் ஆவியினுடைய போதனைகளை நாம் விளங்கிக் கொள்ள நீரே வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். இன்றைய நாளிலும் இது எம்மோடு இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து கேட்கிறோம், ஆமேன்.